ஒத்துழையாமை இயக்கம். விடுதலைப் போரில் மிதவாதிகள் சட்டத்துக்கு உட்பட்டு வாதாடி கிளர்ச்சி செய்து உரிமைகளை படிப்படியாக பெற விரும்பினர். தீவிரவாதிகளோ போராட்டங்களில் வேகம் காட்டினர். அதிதீவிர புரட்சிக்காரர்களோ வன்முறை வெடிகுண்டுகளால் விடுதலை பெற முயன்றனர். ஆனால் காந்தியின் அகிம்சை ஆயுதம் வெடிகுண்டுகளை விடவும் பயங்கரமாக வெடிக்கும் காலம் கனிந்து கொண்டிருந்ததை வெள்ளை அரசு உணரவில்லை. வெள்ளை அரசோ தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தது. பலத்த எதிர்ப்புக்கிடையில் ஆபத்தில் உதவி என்ற உயரிய நோக்கில் முதல் உலகப் போருக்கு காந்தி வீரர்களை திரட்டித்தரவும் முன்வந்திருந்தார். ஆனால் அரசோ அரசு எதிர்ப்பவர்களை எதிர்ப்பவர் என்ற பெயரில் எவரையும் விசாரிக்காமலேயே சிறையில் அடைக்க ரௌலட் சட்டத்தை கொண்டு வந்தது. நாயை கொல்வதானாலும் விசாரணையின்றி கொல்லமாட்டோம் என்று மார்தட்டும் ஆங்கில அரசு இந்தியர்களை நாயினும் கீழாக மதித்தது. இந்த சட்டத்தை எதிர்ப்பது எப்படி? சென்னையில் ராஜாஜி, சேலம் வித்யராகவாச்சாரியார், கஸ்தூரிரங்க ஐயங்கார் முதலியோரை கலந்து ஆலோசித்தார் காந்தி. அப்போது காந்தி மனத்தில் எழுந்த யோசனைதான் நாடு முழுதும் கடையடைப்பு, முழு வேலைநிறுத்தம். வேலைநிறுத்தத்துக்கு 1919 மார்ச் 30 என்று நாளும் குறிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் போதிய தகவல் தொடர்பு இல்லாததால் ஏப்ரல் 6 என்று அது மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட விவரம் கிடைக்காமல் சில இடங்களில் மார்ச் 30 கடையடைப்பு நடைபெற்றது. சில இடங்களில் ஏப்ரல் 6 நடந்தது. என்று நடந்தால் என்ன? எங்கு நடந்தால் என்ன? வெற்றி, வெற்றி, முழு வெற்றி. மக்கள் எழுச்சி பிரம்மாண்டமானதாக இருந்தது. கடையடைப்பு, ஊர்வலம், பொதுக்கூட்டம் என்று மக்கள் அரசை ஒரு கலக்கு கலக்கிவிட்டனர். காந்தி கைது செய்யப்பட்டார். சத்தியாகிரக இயக்கத்தின் அடிப்படையான அம்சங்களே சத்தியமும் அகிம்சையுமே. ஆனால் இந்தியா போன்ற மிகப்பெரும் பின்தங்கிய துணைக்கண்டத்து மக்கள் பஞ்சாப், டெல்லி, பம்பாய், அகமதாபாத் போன்ற இடங்களில் கட்டுமீறினர். அது அரசின் காவல்துறை தாக்குதலுக்கு வழி செய்துவிட்டது, நியாயம் கற்பித்துவிட்டது. காந்தி விரும்பாத வன்முறை எதிர்பாராத அளவுக்கு வெடித்தது. தவறு அரசின் பக்கம் இருந்த போதிலும் நதியாத் நகர பொதுக்கூட்டத்தில் காந்தி தாம் இமாலயத் தவறு செய்துவிட்டதாக வருந்தினார். இந்திய வைஸ்ராய் ரெடிங் செய்வதறியாமல் திகைத்தார். ஆனால் பஞ்சாபிலிருந்த லெப்டினன்ட் கவர்னர் சர் மைக்கேல் புட்வியர் இரும்புக்கரம் கொண்டு போராட்டங்களை ஒடுக்க முடிவு செய்திருந்தார். அமிர்தசரஸ் வரவிருந்த காந்தியை ஊருக்குள் வரவிடாமல் கைது செய்து பம்பாய்க்கே திருப்பிவிட ஏற்பாடு செய்தார். அமிர்தசரஸ் மாஜிஸ்ட்ரேட் பஞ்சாபின் தேசிய தலைவர்கள் சத்யபால், கிச்லு இருவரையும் பேச அழைத்து கைது செய்து கண்காணா இடத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டார். பேசச் சென்ற தலைவர்கள் திரும்பாத நிலையில் தொண்டர்கள் ஆத்திரமடைந்தனர். வன்முறையிலும் ஈடுபடுவதை தவிர்க்க முடியவில்லை. கல்லெறிக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் பதிலளித்தன. இராணுவ ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸில் ஜாலியன்வாலா தோட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்தைச் சுற்றிலும் ஆள்உயரச் சுவர், ஒரே வழி. 20,000 அதிகமான அளவில் மக்கள் கூடியிருந்தனர். ஜெனரல் டயர் அங்கே பீரங்கி வண்டியுடன் வந்து வழியை அடைத்து நின்றான். இந்திய வீரர்களை முன்னே நிறுத்திவிட்டு வெள்ளைப்படையை பின்னே நிறுத்தி கூட்டத்தை கலைந்து போக உத்தரவிட்டான். வழியை அடைத்துவிட்டு கூட்டம் வெளியே போக முடியாமலும் செய்து 2 ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து விட்டான். 1,600 குண்டுகள் சுடப்பட்டன. சுட்டேன், சுட்டேன், தோட்டா தீரும் வரை சுட்டேன், இன்னும் தோட்டா இருந்திருந்தாலும் சுட்டிருப்பேன் என்று பின்னால் கொக்கரித்தான் டயர். 400 மடியவும் 1,000 காயமடையவும் காரணமாயிருந்த டயரை அரசு பாராட்டியது இன்னும் கொடுமையானது. பஞ்சாபின் இராணுவ காட்டு தர்பாரின் செயல்கள் வெளியே தெரியவும் பல நாள் ஆயிற்று. பம்பாய் கிரானிக்கல் பத்திரிகை பொறுப்பையும் காந்தி சில காலம் ஏற்றார். குஜராத்தியில் நவஜீவன் வார இதழும் அவரை ஆசிரியராக ஏற்றது. இந்த சமயம் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸில் காந்தி சற்று தயக்கத்துடனேயே கலந்து கொண்டார். பஞ்சாப் அரசும் காந்தி வருகையை விரும்பாத காலம் அது. அப்போது பிறப்பிக்கப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தச் சட்டம் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்திருந்தது. தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வசம் கல்வி, சுகாதாரம் போன்ற சாதாரண பொறுப்புகளையும் அரசு நியமன நிர்வாக சபையிடம் நிதி, வரி வசூல், காவல் போன்ற முக்கிய பொறுப்புகளும் அளிக்க வகை செய்தது. காங்கிரஸ் மகாசபைக்கு இதை முழுமனதாக ஏற்க சம்மதமில்லை. ஆனாலும் காந்தி இதை ஆதரித்தார். தீர்மானம் திருத்தங்களுடன் நிறைவேற அவரே காரணம். ஆனால் காந்தியே இந்த திட்டப்படி நடைபெறும் தேர்தலை புறக்கணிக்க குரல் கொடுக்க நேரிட்டது. கிலாபத் முஸ்லிம் தலைவர்களும் காந்தியும் விரும்பிய துருக்கியின் இஸ்லாமிய காலிப் தலைமை பீடத்தை செம்ஸ்போர்ட் வாக்களித்தபடி காப்பாற்றித்தர முடியவில்லை. முதல் உலகப்போர் சமாதான உடன்பாட்டில் அது இடம்பெறவில்லை. எனவேதான் காந்தி கண்ட தீவிர ஒத்துழையாமை இயக்கத்தில் சட்டசபை தேர்தல் புறக்கணிப்பு, வாக்களிப்பு மறுப்பு, வக்கீல்கள் அரசு அலுவலர்கள் பணித்துறப்பு, மாணவர் கல்வி நிலையங்களை துரத்தல், பிரிட்டிஷ் அரசு அளித்த விருதுகளை திருப்புதல் போன்ற திட்டங்கள் இடம்பெற்றன. இந்த தீவிர திட்டத்தை திலகர், சிஆர் தாஸ் போன்றவர்களே முழுமையாக விரும்பாத நிலையிலும் கல்கத்தா காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகளில் சிறு மாறுதல்களுடன் ஏற்றது. காந்தியை மோதிலால் நேருவும் ஆதரித்தார். ஒத்துழையாமை தீர்மானம் நாகபுரி காங்கிரஸில் மேலும் உறுதியானது. நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு பெருகியது. மக்கள் ஆதரவை காந்தி நன்கு பயன்படுத்திக் கொண்டார். காங்கிரசுக்கு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை, கல்கத்தா காங்கிரசுக்கு சற்று முன்னர் காலமான திலகர் சுயராஜ்ய நிதிக்கு 1 கோடி ரூபாய் சேர்த்தல், 20 லட்சம் ராட்டை சுற்றுதல் ஆகிய திட்டங்களை விஜயவாடா காங்கிரஸில் அறிவித்தார். காந்தி ராட்டையை அறிமுகம் செய்ததன் பின்னணி சுவையானது. கதே என்ற அறிஞரின் நாவலில் இளம் விதவை ஒருத்தி இசை, ஓவியம், தோட்டக்கலை என எதிலும் பெற முடியாத மன அமைதியை ராட்டையில் கண்டது அவர் மனத்தில் ஆழமாக பதிந்தது. அதையே இந்திய ஏழை மக்களுக்கு ஏற்ற ஓர் ஆறுதலாக அறிமுகம் செய்தார். காந்தி அறிமுகம் செய்த அடுத்த திட்டங்கள் அந்நிய துணிகள் புறக்கணிப்பும் மதுவிலக்கும். இதில் மதுவிலக்கு திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தனிப்பெருமை உண்டு. ஈரோடில் காந்தி ஈவேரா வீட்டில் தங்கியபோதுதான் கள்ளுக்கடை மறியல் முடிவு செய்யப்பட்டது. இதை முதலில் ஆரம்பித்தவர் நாகம்மை ஈவேராவும் சகோதரி கண்ணம்மாவும் தான். காந்திக்கு ரௌலட் சட்டத்தை எதிர்க்க சத்தியாகிரக ஆயுதத்தை ஏந்தும் எண்ணமும் சென்னையில்தான் தோன்றியது. ஏழை உழவர் ஒருவர் மேலாடை வாங்கவும் சக்தியற்ற வறுமையை தமிழகத்தில் கண்டு அதிர்ந்து போனார். அதன் பிறகுதான் காந்தி முழத்துண்டு விரதத்தையும் மேற்கொண்டார். அவ்வளவு ஏன், தீண்டாதார் கோயிலுக்குள் செல்லும் திட்டமும் நெல்லையில் விதைக்கப்பட்டது. நெல்லையில் காந்தியை சந்தித்த திருவாங்கூர் பிரதிநிதி ஒருவர்தான் ஆலயப் பிரவேச திட்டத்தை காந்தியிடம் முன்மொழிந்தார். அந்நிய துணிகளுக்கு தீமூட்டும் வேள்வியை பம்பாய் சௌபாத்தி கடற்கரையில் காந்தியே முன்னின்று நடத்தினார். இந்தியாவில் பிரிட்டிஷ் படையில் பணியாற்றிய இந்திய வீரர்களையும் கூட வெளியேறிவிடுமாறு காந்தி வேண்டினார். தடியடியை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொள், அதற்கெதிராக உன் விரலைக்கூட அசைக்காதே என்ற காந்திய சத்தியாகிரகத்தை சாதாரண மக்களால் முழுமையாக மேற்கொள்ள முடியவில்லை. 1921 வேல்ஸ் இளவரசர் இந்தியா வந்தபோது அவரை வரவேற்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்பது காந்தியின் கட்டளை. ஆனால் பம்பாயின் ஒரு மூலையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பியவர்களும், இந்தியா கேட்டில் வேல்ஸ் இளவரசர் வரவேற்பில் கலந்து கொண்டு திரும்பிய பார்சிகள், ஆங்கிலோ இந்தியர் சிலரும் சந்தித்தபோது வன்முறை வெடித்தது. விதேசி துணி எரிப்பு, கல்லெறிதல், கள்ளுக்கடைகளுக்கு தீயிடல் என்று தொண்டர்களின் செயல்கள் காந்தியை வேதனைக்கு உள்ளாக்கின. மறுநாள் காலை தாக்கப்பட்ட பார்சிகள் சார்பில் இந்துக்கள் மீது மறு தாக்குதலும் தொடர்ந்தது. இந்த பெருங்கரையை துடைக்க காந்தி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். பார்சிக்காரர்கள் வழிபடும் அணையாத தீயை இந்து முஸ்லிம் கூட்டம் அணைத்துவிட்டதால் பம்பாயில் கலவரத்தீ மூண்டது. காந்தி நீரும் அருந்தாத முழு உண்ணாவிரதம் அறிவித்தார். அதில் பயன் இருந்தது. அமைதி திரும்பியது. இதுபோன்ற கலவரம் நிகழாமல் தடுக்க இந்திய தேசிய தொண்டர்படையை அகிம்சையை வற்புறுத்துவதற்காகவே அமைத்தார். இதைக்கூட ஆங்கில அரசு அனுமதிக்க மறுத்தது. கல்கத்தாவிலாவது வேல்ஸ் இளவரசர் வரவேற்புக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்க வைஸ்ராய் ரெடிங் மாளவியாவின் உதவியை நாடினார். காந்தியோ அரசின் அராஜகப் போக்கை கைவிட்டு சிறையில் அடைத்த அனைவரையும் விடுவிக்க வற்புறுத்தினார். சமாதானம் ஏற்படவில்லை. கல்கத்தாவிலும் புறக்கணிப்பே வெற்றி பெற்றது. ஒத்துழையாமையை கைவிட்டு அரசுடன் சமாதானமாகப் போக காந்தியை வற்புறுத்தும் வகையில் பம்பாயில் சர்வகட்சி கூட்டம் ஒன்றும் நடந்தது. சங்கரன் நாயர் தலைமையில் மாளவியாவும் பேசினார். காந்தி தம் கோரிக்கையில் உறுதியாக நின்றார். முடிவு, அகமதாபாத் காங்கிரஸில் காந்தியின் நிலை மேலும் பலப்பட்டது. காந்தி வைஸ்ராய்க்கு நல்லெண்ண கடிதம் ஒன்று எழுதினார். அதில் அரசின் அடக்குமுறையை கைவிடுவது, கைதிகளை விடுதலை செய்வது, ஜப்தி செய்த சொத்துக்களை திருப்புவது, சாத்வீக போராட்டத்தை அனுமதிப்பது ஆகிய கோரிக்கைகள் அடங்கியிருந்தன. அரசு அதற்கு இசைவான பதில் அளிக்கவில்லை. காந்தி பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தயாரானார். பொதுமக்கள் வரிகொடா இயக்கத்துக்கு ஆதரவாக எந்த தண்டனையையும் ஏற்க தயாரானார்கள். தொண்டர்களின் ஆர்வம் கண்டு காந்தி மகிழ்ந்து போனார். ஆனால் சௌரி சௌரா என்ற ஊரில் வெறிகொண்ட தொண்டர்கள் காவல் நிலையத்தை 21 காவலர்களுடன் கொளுத்திய கோரக்பூர் ஜில்லா கோர நிகழ்ச்சி காந்தியின் காதுகளை எட்டியது. சௌரி சௌரா இடி பர்தோலி ஜோதியை அணைத்தது. காந்தி பர்தோலி சத்தியாகிரகத்தை ஒத்திவைத்தார். 5 நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். இது தொண்டர்களுக்கும் ஏன் பிற தலைவர்களுக்கும் கூட அதிர்ச்சியாக இருந்தது. இந்திய நாடு முழுதும் எப்படி அமைதிகாத்து போரிட முடியும்? இதற்கென டில்லியில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் உறுப்பினர்கள் காந்தியை தாக்கி பேசியதை அவரே அனுமதித்தார். அகிம்சையை கடைபிடிக்க முடியாமல் போராட முடியாது என்றால் தாம் விலகிக் கொள்வதாகவும் காந்தி அறிவித்தார். ஆனால் காந்தியை எதிர்க்கும் தீர்மானம் எதுவும் வெற்றி பெறவில்லை.